நேசமுள்ள உங்களோடு மென்மையான நட்புடன் நாள் முழுதும் நாங்கள்
கற்பனை கொட்டி குவிப்பேன், இங்கே அந்த கம்பனை வம்பு கிழப்பேன். வர்ணித்து பாடும் கவிஞன் நான், வண்ணங்கள் தீட்டும் கலைஞன் நான், சிந்தனை தேரில் ஏறியே சுற்றிட ஏங்கும் இளைஞன் நான்.
தமிழ் ஒலிபரப்பு கூட தாபனத்தின் வாயிலாக மனக்கோயில் நிகழ்ச்சியை கேட்பதற்கு வானொலி பெட்டிக்கையர்கள் குடிமீர்க்கும் நேயர்கள் அனைவருக்கும் இங்கிதமான வணக்கம். இரண்டாயிரத்தி 2012 ஆண்டு அக்டோபர் மாதம் 3 நாள் மனக்குயில் நிகழ்ச்சி பற்றி அவ்வப்போது நிறையும் காரசாரமாக விமர்சனங்கள் வருகின்ற பொழுது சில வேளைகளில் மனசு வலிக்கும், சில வேளைகளில் மனசு மகிழ்ச்சியாக இருக்கும். இவை தவிர்க்க முடியாதவை என்பது எல்லோருக்குமே தெரியும். தனியே வீட்டுக்குள் இருந்து பேசுவதற்கும் வெளியே எல்லோருக்கும் கேட்கும்படியாக பேசுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. மனசுக்குள் மூளைக்குள் வார்த்தைகள் இருக்க மட்டும் நமக்கு சொந்தமானவை, வெளியே வந்துவிட்டால் அது எல்லோருக்குமே புதுவானவை. ஆகவே எல்லோருக்குமே விமர்சனம் செய்யக்கூடிய விஷயம் இருக்கிறது. விமர்சனம் சாதாரணமாக அல்ல, ஆழமாக கூட எல்லோருமே செய்யலாம். அதில் எந்த விதமான பாகுபாடும் இல்லை. ஒவ்வொருவருடைய பார்வையும் வித்தியாசமாக இருக்கும். அவர்கள் அவர்கள் தங்களுடைய மனசுக்கும் அறிவுக்கும் ஏற்ற வகையில் சிந்தித்து தரம் பிரித்து பார்ப்பார்கள். சொல்லப்பட்ட விஷயங்களும் சொல்லுகின்ற விஷயங்களும் சிலருக்கு அது மயிலிறக்கு கொண்டு வருடுவது போலவும் இருக்கும். சில வேளைகளில் கிராமத்து தமிழில் சொன்னால் கருக்குமட்டியால் உராண்டுவது போலவும் இருக்கும். அது சொல்லப்பட்ட விஷயமும் கேட்கப்படுகின்ற காதுகளுக்கும் இடைப்பட்ட வித்தியாசத்தில் வருகின்ற மாற்றங்கள். இது ஒன்றும் போதனை செய்கின்ற போதை உள்ள நிகழ்ச்சி அல்ல. இது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியும் அல்ல. இந்த நிகழ்ச்சியை கேட்டு நீங்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக ஒலிபரப்பாகின்ற விஷயமும் அல்ல. மனச்சுமைகளை நீக்குவதற்கும் மனச்சுமைகளை இறக்கி வைப்பதற்கும் ஒரு சுமை தாங்கி தேவைப்படுகிறது. நமது ஊரில் ஒரு மூளையில் கொஞ்சம் பலவீனமானவர்கள் என்று சொல்லலாம். உங்கள் பாசையில் அவருக்கு மண்டை பிசகு என்று நீங்கள் சொல்லலாம். ஒருவர் இருந்தார். அவர் தன் பாட்டில் ஒரு பூவரசு மரத்தோடு நின்று பேசிக் கொண்டே இருப்பார். கிட்டத்தட்ட ஒரு 6.5 அடி 7 அடிக்கு கிட்டமாக இருப்பார். அவருக்கும் பெயர் சிவசோதிதான். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்தால் நிறைய பேருக்கு அவரையும் தெரிந்திருக்கும். அவர் மலேசியாவில் இருந்து காரநகரில் வந்திருந்தார். மிக ஒரு ராணுவ உயர் அதிகாரிக்கு உரிய கட்டமைப்பு அவருக்கு இருந்தது, உயரமும் இருந்தது. அவர் மரங்களோடு நின்று பேசுவார். ஆங்கிலத்தில், தமிழில் மிக அற்புதமான ஆங்கில பேச்சாளராக மரங்களோடு நின்று பேசுவார். கொடுத்ததை உண்பார். எங்கேயாவது தனது மனச்சுமைகளை இறக்கி வைப்பதற்கு ஒரு வாய்ப்பு ஒரு மனிதனுக்கு கிடைத்துவிட்டால் இடம், பொருள், ஏவல் இவற்றை ஒன்றுமே பார்க்காமல் நீண்ட நேரமாக பேசிக் கொண்டிருக்கின்ற மனிதர்களை நாங்கள் பார்க்கிறோம். அடிக்கடி ஒரு நாளில் பல தடவைகள் ஒருவருக்கு மட்டுமே திரும்ப திரும்ப தொலைபேசி எடுக்கின்ற விடயத்தையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். உங்களுக்கு பல 10-15 நண்பர்கள் இருக்கலாம். இருந்தாலும் காலையில் ஒரு வாட்டி, மதியம் ஒரு வாட்டி, இரவு படுக்கைக்கு போவதற்கு முன்பு ஒரு முறை என்று 3 முறை அல்லது 4 முறைகள் ஒரே நண்பரை நீங்கள் அழைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அழைப்பீர்கள். எத்தனையோ நண்பர்கள் இருக்க ஒருவருக்கு தொடர்ந்து தொடர்ச்சியாக ஒரே நாளில் பல தடவைகள் பேசுவதற்கு உங்களுக்குள் அப்படி என்ன விஷயம் இருக்கிறது என்று வேறு ஒருவர் கேட்டால் சொல்வதற்கு உங்களிடம் வார்த்தைகளும் இல்லை, அதற்கான வழிகளும் இல்லை, சொல்ல முடியாது. என்ன காரணத்திற்காக அவருடன் ஒரு நாளைக்கு 3 தடவைகள் பேசுகிறீர்கள் என்று யாரும் கேட்டால் சொல்ல முடியாது. அதற்குரிய காரணம் என்றால் நமது புசத்தல்களை, நமது பிழையினங்களை, நமக்கு கிடைக்கின்ற வார்த்தை பிரயோகங்களை எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அல்லது எந்தவிதமான திரும்பி தாக்குகின்ற விடயம் ஒன்றுமே இல்லாமல் கேட்பதை பொதுவாக எந்தவிதமான பிரச்சனையும் இல்லாமல் கேட்கிக் கொண்டிருக்கின்ற ஒருவர் நமக்கு தேவைப்படுகின்றார். அந்த தேவை பெறுகின்ற பொழுது நீண்ட நேரம் அவரோடு நாங்கள் மனம் விட்டு பேசுகின்றோம். அவர் சில வேளைகளில் நல்ல அறிவுரைகளை தரலாம், அல்லது பொதுவாகவே அவர் என்று கொட்டிக்கொண்டும் இருக்கலாம். நமக்கு ஒரு இன்னொரு இதயம், இன்னொரு மனசு நம்மை வலிக்காமல் நான் சொல்வதை கேட்பதற்கு ஒன்று தேவைப்படுகிறது. அதுதான் மனக்குயர். அவ்வளவுதான். எனக்கு நானே சொல்லிக்கொண்டு நானே கேட்பது போன்ற ஒரு பிரமையில் இந்த நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது. சில வேளைகளில் இது உங்களுக்கு வித்தியாசமான ஒரு முறையில் தென்பட்டால் அதற்கு நான் என்ன செய்ய? உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் வீட்டு கதவை தட்டி இந்த நிகழ்ச்சியை கேள் என்று நான் ஒரு நாளும் உங்களுக்கு சொன்னது இல்லை. நீங்களாகவே கேட்டுவிட்டு நீங்களாகவே என்னை பேசுகிறீர்கள். அதற்கு நான் என்ன செய்ய?
தூரத்துக்கு போவோம், எனக்கு வருவோமே. எனக்குள்ள நல்ல விஷயம் தான் நீங்க சொல்றீங்க. சில பேர் ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து பேசி கேட்கிறார்கள். சில பேர் குத்தி கிளிக்கிறான் மூணு ரேடியோ என்று
போறாங்கள்.
ஆஹா ஓஹோன்னு போகிறார்கள்.
சில பேர் என்ன சொல்லினோம்?
இது என்ன குத்தி கிளிக்கிறான் ரேடியோ மூடிட்டு போங்க என்று சொல்றேன்.
குத்தி கிளிக்கிறானா? வாழ்க வளமுடன். சரியும்
நன்றி அண்ணா.
ஒருவர் எவ்வாறும் விமர்சனம் செய்யலாம். அந்த விமர்சனங்கள் நிறைய நம்மை நாமே எடை போடுவதற்கு கூட சில வழிகளில் அது தூண்டுதலாக இருக்கும். இந்த நிகழ்ச்சி மூலமாக குத்தி கிழிப்பது என்பது அடமொழியில் கிராமத்தில் சொல்கின்ற ஒரு மறுபு வழிவந்த பேச்சு இல்லாமல் இருந்தாலும் கூட யாருக்கோ சொல்கின்ற விஷயம் பிடிக்காமல் இருக்கிறது. இதுவின் இருக்கு அம்பை நோக்கூடாது. கூறியவர் மீது யாரும் கோபப்படக்கூடாது. யாரோ ஒருவருக்கு பிடிக்காமல் இருக்கிறது, அந்த பிடிக்காமல் இருப்பவர்கள் தயவு செய்து கேட்காமல் இருப்பதுதான் நல்லம். கேள்விகளை கேட்டு பதில்களை சொல்கின்றவர்கள் நாங்கள். நமது சமூகம் கேள்வி கேட்டு தானே அதற்கு பதில் சொல்கின்ற சமூகம் தான் நாங்கள். ஒரு விடயத்தை இன்னொருவரிடம் கேட்க சொன்னால் அந்த கேட்கப்படுகின்ற பொழுது அவர் என்ன பதில் சொல்வார் என்று நானே பதிலை சொல்லி கேட்கின்ற கேள்விக்கு நானே பதிலாகி நானே கேள்வியாகவும் இருக்கின்ற ஒரு நடைமுறை நமக்குள் மட்டுமே இருக்கிறது. எந்தபடியமாக இருந்தாலும் நாங்களாகவே கேள்வியை கேட்டு நாங்களாகவே பதில் சொல்கின்றவர்கள் நாங்கள் மட்டுமென்றுதான் நான் நினைக்கிறேன். பல்வேறு சமூகங்களுடன் பேசுகின்ற வாய்ப்பு கிடைத்த ஒரு காலமும் நமக்கு இருக்கிறது. அந்த காலங்களில் அவர்களோடெல்லாம் பேசுகின்ற பொழுது அவர்களே கேள்வி கேட்டு அவர்களே பதில் சொன்னதை நான் காணவில்லை. எப்படி என்றால் ஒரு விடயத்தை பெற்றேன். 4-10 பேர் இருந்து பேசுகின்ற பொழுது, ஒரு கேள்வி கேட்கின்ற பொழுது, அந்த கேள்விக்குரிய பதிலை கேட்டுக்கொண்டிருக்கின்ற கேள்வியை கேட்டவரே பதிலாகவும் சொல்வார். இது கொஞ்சம் வேடிக்கையான சமாச்சாரமாக இருக்கும். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், இன்று மழை வருமா என்று ஒரு கேள்வியை அவரே கேட்டு இன்று மழை வராதென்று அவரே பதிலும் சொல்வார். அவனிடம் கடனாக பணம் கேட்கலாமா என்று கேள்வியை கேட்டு அவன் எல்லாம் தரமாட்டான் என்று அவரே பதில் சொல்வார். அவன் நல்லவனா என்று ஒரு கேள்வியை கேட்டு அது ஒரு உதவாக்கரை என்று அவரே பதில் சொல்வார். இந்த முறை நமக்குள் மட்டும்தான் இருக்கிறதா அல்லது ஏனையவர்களுக்கும் இருக்கிறதா என்று இன்னும் கண்டுபிடிக்க முடியாமலே இருக்கிறது. ஒரு கேள்வியை நாங்களாக கேட்டு அந்த கேள்விக்கு நாங்களாகவே பதில் சொல்வது. இதனால்தான் நமக்குள் இன்னொருவருடைய எண்ணம் அல்லது இன்னொருவருடைய பதில் நமக்கு கிடைக்காமலே நாங்களே கேள்வியை கேட்டு நாங்களே பதில் சொல்லிக் கொள்வது. இதனால்தான் நமது சமூகம் ஒரு குறிக்கப்பட்ட எல்லைக்குள் வளர்ந்து அதற்குள்ளேயே மீண்டும் குறுகி நிற்பதற்கான காரணமும் இதுதான். ஒரு தொழிலை ஆரம்பிப்பதற்கான ஒரு எண்ணத்தை நானாக கேட்டு அந்த தொழிலை பற்றி எந்த விதமான ஒரு பரீட்சையோ அல்லது பயிற்சியோ எடுக்காமல் நானே பதில் சொல்லி அப்படியே இருப்பது. வேற்று ஒரு நாட்டுக்கு பயணம் செய்ய வேண்டும் என்று விரும்பி நானே முயற்சி எடுத்து நானே கேள்வியை கேட்டு இங்கு இதை விட இங்கு காணும் காட்சிகளை விட என்ன 10 கட்டடம் கூட இருந்துச்சு இல்லை, வீட்டில மக்கள் 4 பேர் கூட நின்றார்கள் இல்லை, அங்கெல்லாம் போவதில் பார்க்க இங்கே இருந்து விடலாம் என்று எனது மனதுக்கு நானே சமாதானம் சொல்லிக் கொள்கின்ற இந்த உத்திகை இல்லாத போக்குவரத்து நமக்குள் மட்டும்தான் இருக்கிறது. இதையெல்லாம் பின்னர் நீங்கள் குத்தி கிழிப்பான் என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் கேள்விகளையும் நாங்களே கேட்டு பதில்களையும் நாங்களே சொல்லிவிட்டு அப்படி ஒரு நடைமுறை நமக்குள் இருக்கிறது என்று நாங்களே சொல்லிக் கொண்டால் இதிலே குத்தி கிழிப்பதற்கு எங்கே இடம் இருக்கிறது என்று நமக்கு தெரியவில்லை. அட, இது இல்லை இதற்கு முன்பு என்று நீங்கள் சொல்வதும் நமக்கு கேட்கிறது இருக்கலாம். இருந்தாலும் எப்பொழுதும் ஒரு கேள்வியை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருப்பதுதான் ஒரு சமூக விழிப்புணர்வுக்கு நன்றாக இருக்கும். கேள்வி கேட்காமல் கடந்த காலங்களில் நாங்கள் கண்டுகொண்டது நிறைய நிறைய நிறைய. கென்னடி தமிழ் ஒலிபரப்பு கூட தாபனத்தின் வாயிலாக மணக்குயில் கேட்கிறோம். இரண்டாயிரத்தி 2012 ஆண்டு அக்டோபர் மாதம் 3 நாள் கிராமத்து தெருவுகளில் இரண்டு பிற்பாடு நடந்து போகின்ற பொழுது தேவாரம் பாடிக்கொண்டு போகின்றவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். விசில் அடித்துக் கொண்டு போகின்றவர்கள் இருக்கிறார்கள். திருச்சி தம்பரம் சிவாய நம சொல்லிக் கொண்டு போகின்றவர்களும் இருக்கிறார்கள். முதியவர்கள் இன்னும் என்று இப்படி ஒரு செருமிக் கொண்டு போகின்றவர்களும் இருக்கிறார்கள். இது என்ன காரணம் என்று யோசித்து பார்த்தால் அதில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று, தெருவோரத்தில் நாங்கள் போகின்ற பொழுது எங்களை அறியாமல் எங்களுக்கு வருகின்ற பயத்தை வெளிக்காட்டுவதற்கு இடமில்லாமல் நமக்குள் நாமே அடக்கிக் கொண்டு போவதற்கு இலக்குவாக வெளியே பயத்தை தெரியாமல் இருப்பதற்காக நாங்கள் எங்களுக்குள் பிசில் அடித்தல், தேவாரம் பாடுதல், கூக்காட்டுதல் என்று சில வழிமுறைகள் இருக்கிறது. அதையும் தாண்டி இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது. இருட்டுக்குள் நமக்கு எதிராக யாராவது ஏதாவது ஒரு விடயத்தில் இருந்தால் அவர்கள் தங்களை சுதாகரித்துக் கொண்டுள்வது. அண்மையில் நடைபெற்ற ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் ஒரு நேயர் சொன்ன விஷயம், கனடாவில் வீட்டில் திருடர்கள் வந்துவிட்டால் தொலைபேசியில் அழைத்து போலீசாருக்கு அறிவித்தால் திருடனை பிடிப்பதற்காக வருகின்ற போலீசார் வரும்பொழுதே அங்கிருந்து வரும்பொழுதே ஒலி எழுப்பிக் கொண்டு வருவார்கள். ஆம்புலன்ஸ் போலீஸ் வருவது என்பது எல்லோருக்குமே தெரிந்த விடயமாக இருக்கும். மறைமுகமாக சொல்லப்படுகின்ற விஷயம், திருடிக் கொண்டிருக்கின்ற திருடனுக்கு போலீசார் வந்து கொண்டிருக்கிறார்கள், மிக பாதுகாப்பாக வெளியேறிவிடு என்பது மறைமுகமாக சொல்லப்படுகின்ற ஒரு விடயம். போலீசார் வந்து கொண்டிருக்கிறார்கள், நீ தப்புவதாக இருந்தால் பாதுகாப்பாக தப்பிக்குள் என்பதை மறைமுகமாக போலீஸ் ஒலியெழுப்பி சொல்லிக் கொண்டே வருகிறது. இதற்கும் கிராமத்துக்குள் இருட்டுக்குள் நடந்து போகின்ற ஒருவர் தூரத்தில் வேறு யாராவது ஏதாவது ஒரு செய்கையில் இருந்தாலும் கூட, நான் வருகிறேன், நீங்கள் கொஞ்சம் இருட்டுக்குள் தெரியாமல் மறைந்து கொள்ளுங்கள் என்பதை மறைமுகமாக சொல்வதற்கு விசிலடிக்கிறோம், தேவாரம் பாடுகிறோம், செருமுகிறோம், கூக்காட்டுகிறோம், பல்வேறு விதமான விடயங்களை தெரிவித்துக் கொண்டே நாங்கள் செல்வது. இது இன்டர்நெட் அல்ல, அன்று தொடக்கம் இன்று வரை கிராமங்களில் இருக்கின்ற ஒரு வழக்கமான விடயம். இங்கும் அவ்வாறுதான், நீங்கள் போலீசாருக்கு அழைத்தால் போலீசார் வரும்பொழுதே குரல் எழுப்பிக் கொண்டு வருவார்கள். திருடர்கள், நீங்கள் மெல்ல இடத்தை விட்டு நகர்ந்து கொள்ளுங்கள், உங்களை தேடி நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம், பாதுகாப்பாக நகர்ந்து கொள்ளுங்கள் என்பதை மறைமுகமாக அவர்களது ஒலி திருடர்களுக்கு சொல்லிவிடுகிறது. இவ்வாறெல்லாம் முன்னெச்சரிக்கையாக வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்ற நாங்கள் இன்று இன்னும் ஒரு நேர் வானொலியில் வந்து கேட்டு கேள்வி, பயம் என்பது. பயம் என்பது எப்பொழுது வருகிறது என்றால், இருட்டுக்குள் வருகின்ற பயம் வெளிச்சத்துக்கு வந்த பின்பாடு தீர்ந்துவிடும். பணம் இல்லையே என்ற கவலை, பணம் வந்த பின்பாடு, பணம் இல்லாத போது இருக்கின்ற ஒரு பயம், பணம் வந்த போது அது தீர்ந்துவிடும். நமக்கு ஒரு நோய் வருகின்ற பொழுது நோயை பார்த்து பயப்படுகின்ற நாம் நோய் தீர மருந்து குடித்த பிற்பாடு குணம் வந்த பிற்பாடு அந்த பயம் நம்மை விட்டு போய்விடும். நாங்கள் பயப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு விடயம், அந்த பயம் தீராமல் நெடுக உறுதி கொண்டிருக்கின்ற ஒரு பயம் ஒன்று இருக்கிறது. அது என்ன பயம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த பயம் நமக்கு விடுவித் தராத ஒரு பயம். குழந்தைகளை பற்றிய பயம் இருப்பதில்லை. வளரும் போது, கல்வி கற்கும் போது, அவர்கள் நன்றாக ஒரு தொழில் பார்த்து பல்கலைக்கழகத்தை முடித்து விட்டாலே உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு வந்துவிடும். பிற்பாடு ஒரு நல்ல வேலையும் எடுத்து விட்டால் அந்த நிம்மதி பெருமூச்சு வந்துவிடும். ஆனால் பயப்படுகின்ற ஒரு விடயம் இருக்கிறது. அந்த பயத்திற்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல், எந்த விதமான விமோசனமும் எப்பவுமே இல்லாமல் பயந்து கொண்டிருக்கின்ற ஒரு பயத்தை பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு நேயர் சொன்னார், முதுமை. முதுமை வரப்போகிறது பயமாக இருக்கிறது என்று. ஓய்வு காலம் வந்துவிட்டாலே பயம் வருகிறது, என்ன செய்ய போகிறேன் என்று ஒரு பயம் வருகிறது என்று சொன்னார். கிராமத்து தெருக்களில் நடந்து போகின்ற பொழுது நல்ல கிராமத்தில் இருப்பவர்கள், கைவிளக்கோடு எந்தவிதமான மின்சார வசதியும் இல்லாத கிராமத்தில் வாழ்ந்தவர்களுக்கு கிராமத்தில் இருக்கின்ற நெருக்கம் பட்டணங்களில் இருப்பதில்லை. கிராமத்தில் இருக்கின்ற பொழுது கை ஒழுங்கை ஒன்று இருக்கும், கொஞ்சம் அங்கால் இங்கால் விலகினால் வேலி நமக்குள் செருகிவிடும். அவ்வாறான ஒரு கை ஒழுங்கைக்குள் போகின்ற பொழுது வீடுகளில் இருந்து பேசுகின்ற பேச்சு ஒழுங்கைக்குள் போய்கொண்டிருக்கின்ற எங்களுக்கு கேட்கக்கூடியதாக இருக்கும். நின்று நிதானித்து வேலைக்கு அருகே நின்று கேட்டால் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பது தெரியும். சில வீடுகளில் இருக்கின்ற அடுக்களை அல்லது குசினி என்று சொல்லப்படுகின்ற அடுப்படி வீதியோரங்களில் அருகே இருக்கும். அவர்கள் உணவருந்துவது சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்ற காட்சி கூட சில வேளைகளில் வேலிகளுக்குள்ளால் தெரியும். நமக்கு அருகிலே இருக்கின்ற ஒரு வீட்டில் எப்பொழுதும் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை பிரயோகம் என்று இருக்கிறது, அடி அது அப்பருக்கடி என்று. அதாவது அவர்கள் மீன் வாங்கி சமைக்கின்ற பொழுது அந்த குடும்பத்தில் இருக்கின்ற பெண் குழந்தைகள் தாய் ஈராக குசினிக்குள் அடுக்கலைக்குள் இருந்து பேசுகின்ற பொழுது இரவு சமையல் முடிந்து அவர்கள் உணவு உண்கின்ற பொழுது மீன் முறைகளை எடுத்து வைக்கின்ற பொழுது அடி அது அப்பருக்கடி என்று சொல்வார்கள். இது என்னுடைய காதில் இன்னும் டீங்காரம் எடுக்கிறது, அடி அது அப்பருக்கடி என்று. நாங்கள் அவர்களை நகைச்சுவையாக கூட அந்த பெண்களை அந்த குழந்தைகளை அழைப்பதுண்டு. என்ன இன்றைக்கு மீன் போல் எடுக்க வீட்டில், அடி அது அந்த முறை அப்பருக்கடி என்று நீங்கள் சொல்வது நமக்கு கேட்டது என்று. சுருக்கமாக சொன்னால் ஒரு சின்ன மீன் துண்டுக்கு இருக்கின்ற அந்த எதிர்கால நினைப்பு நமது முதுமைக்குள் நாங்கள் புதைத்து வைப்பதில்லை. ஒரு மீன் முறையை அப்பருக்கடி என்று சொல்கின்ற அந்த எதிர்கால நாளைய அல்லது அதிகாலைக்கு உரிய உணவினுடைய தேடலினுடைய பாதுகாப்பு நமது முதுமைக்கு நாங்கள் கொடுப்பதில்லை. வீட்டில் சமைக்கப்படுகின்ற ஒரு சாப்பாட்டுக்கு நாளைக்கு அப்பருக்கடி என்று சொல்கின்ற அந்த வார்த்தை பிரயோகம் நாளைக்கு என்று சொல்லப்படுகின்ற எங்களுடைய முதுமைக்கான எந்த வழிவகையும் நாங்கள் ஆராய்ந்து வைப்பதில்லை. உழைப்பு என்பது ஒரு காலகட்டத்திற்கு மட்டும் என்பதையும் நாங்கள் நினைப்பதில்லை. உழைப்பு என்பது ஒரு காலகட்டத்திற்கு மட்டும் என்றும் நாங்கள் நினைப்பதில்லை. இந்த பாதுகாப்பு எப்பொழுதும் நமக்குள் இருக்கின்ற ஒரு முதுமையை முன்னிறுத்தி பார்க்கின்ற பொழுது எந்த விதமான ஆயத்தமும் செய்யாமல் இருக்கின்ற ஒரு வாழ்க்கைக்கு எப்பொழுதும் ஒரு பயம் இருக்கும். முதுமையில் நான் என்ன செய்ய போகிறேன் என்று ஒரு பயம் இருக்கும். என்ன அப்பருக்கடி இந்த மீன்முறி என்று சொல்கின்ற அந்த அரவணைப்புக்கு யாரும் தயாராக இல்லை. கடந்த வாரம் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்துக்குள் உடுப்படுக்க செல்கின்ற பொழுது அந்த நிறுவனத்தில் இருக்கின்ற ஒருவரோடு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர் திடீரென சொன்ன விஷயம் நமக்குள் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது. அதுவும் முதுமையோடு சம்பந்தப்பட்டதுதான். அவர் சொன்ன விஷயம், நான் அவரை அந்த நிறுவனத்தில் ஒரு விற்பனை செய்கின்ற தொழில் ஆளியாகத்தான் நான் நினைத்துக் கொண்டு அவரோடு பேசிக் கொண்டிருந்தேன். ஆனால் அந்த நிலையத்தின் ஒரு சற்று நேர ஓய்வுக்காக இப்போ ஒரு நாள் அந்த நிலையத்தை நடாத்தி விற்றுவிட்டு பொழுதுபோகாமல் சும்மா வந்து போன ஒருவர் என்பதை பின்னர் தான் தெரிந்து கொண்டேன். அவர் சொன்னார், ஏறக்குறைய 15 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த நிறுவனத்தை நான் இவர்களுக்கு விற்றுவிட்டேன் என்று. அப்ப நான் அவரிடம் கேட்டேன், இன்னும் நீங்கள் இன்னும் இளமையாக இருக்கிறீர்கள், இந்த நிறுவனத்தை நீங்கள் விற்றதற்கு என்ன காரணம் என்று. பணம் என்பது வாழ்வதற்கான ஒரு கருவி. அந்த பணம் என்னுடைய இறப்பு வரை சேமிக்கப்பட்டுவிட்டது. அந்த பணத்தை நான் இறப்பதற்குள் செலவழிப்பேனோ என்றிருப்பது கூட எனக்கு தெரியாது, அதனால் விற்றுவிட்டேன் என்றார். உங்களுக்கு குழந்தைகள் இல்லையா என்று கேட்டேன். இருக்கிறார்களே, அவர்கள் தங்கள் தொழிலை பார்க்கிறார்கள். அப்ப நீங்கள் விற்றதின் நோக்கம் எனது முதுமை காலத்தை அனுபவிப்பதற்கான நேர் காலத்தை நான் எடுத்துவிட்டேன். 15 வருடமா? இன்னும் தேவைப்படுகிறது. அப்ப எத்தனை வயதில் இதை நீங்கள் விற்றீர்கள்? 55 வயதிலேயே நான் விற்றுவிட்டேன். 65 தானே ஓய்வெடுப்பார்கள்? 65 வயது நான் உயிரோடு இருப்பேன் என்பதற்கு என்ன உத்தரவாதம் என்று கேட்டார். நாங்கள் மட்டும்தான் ஒரு இடத்தில் ஒரு கொஞ்ச சாப்பாட்டை வைத்து உங்களுக்கு ஏற்ற வகையில் உந்த கிண்ணங்களில் எடுத்து கொண்டு போங்கள் என்று யாராவது வைத்துவிட்டால் உண்பதற்கு மேலதிகமாகவே நான் உட்கொள்ளக்கூடிய அளவுக்கு மேலதிகமாகவே அகப்பையால் அழுத்தி அழுத்தி அந்த கிண்ணத்துக்குள் சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு போகின்ற ஒருவராக நாங்கள் இருக்கிறோம். நமக்கு மட்டும் சாப்பாட்டுக்கு காணுமான ஒன்றை எடுத்துக்கொண்டு போவதே இல்லை. சில வேளைகளில் யாரும் இருப்பார்கள் என்ற ஒன்று எண்ணம் இருக்கும், இல்லை என்றால் நாளைக்கும் சாப்பிடலாமா என்று ஒரு எண்ணம் இருக்கும், இல்லாவிட்டால் சும்மா வருகின்ற இந்த சந்தர்ப்பத்தை ஏன் விடுவான் என்ற ஒரு எண்ணம் இருக்கும். சாப்பிடுவதற்கு மட்டும் நமக்கு போதுமான ஒரு உணவை நாங்கள் எடுத்ததாக சரித்திரமே இல்லை. மேலதிகமாக இன்னும் ஒரு பெட்டி எடுத்துக்கொள்ளலாமா என்று கேட்கின்ற ஒரு தோரணை இருக்கும், இல்லை என்றால் இருக்கின்ற பெட்டிக்குள் நிறைத்து அமுக்கி எடுத்துக் கொண்டுள்ளதாக இருக்கும். இந்த சாப்பாட்டு வகைதான் நமது வாழ்க்கையிலும் பிணைந்திருக்கிறது. ஒரு குறிக்கப்பட்ட வயது வருகின்ற பொழுது அந்த வயதோடு நமது தொழிலை நிறுத்திக் கொண்டு எனது அந்திமகால வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு புறப்படுகின்ற ஒரு பக்குவம் நமக்கு இன்னும் வரவில்லை, இனியும் வராது என்று அடித்து சொல்லலாம். ஏனென்றால் இயற்கையை ராசிப்பதற்கு, கடற்கரைகளில் உட்கார்ந்து கொண்டு புத்தகம் படிப்பதற்கு, கப்பல் பிரயாணங்களில் ஜென்னரோரங்களில் இருந்து மாலையின் அழகை ரசிப்பதற்கு, பூந்தோட்டங்களில் உட்கார்ந்து கொண்டு பூக்களோடு பேசுவதற்கு, ஒரு அமைதியான மெழுகுவர்த்தியின் ஒளியில் மென்மையான இசையை ரசிப்பதற்கு, நீண்ட நாளம் காணாத ஒரு நண்பனை ஆறத் தழுவி பழைய கதைகளை கதைப்பதற்கு, இன்று ஒரு நாள் காதலித்த ஒரு பெண்ணை மீண்டும் சந்தித்து இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று கேட்பதற்கு, இப்படி சொல்லிக் கொண்டே போகின்ற இந்த அனுபவங்களுக்கு நாங்கள் தயாரில்லை. பட்டினம் சென்று இன்னென்ன வேலைகள் செய்ய வேண்டும் என்று கிராமத்தில் இருந்து புறப்பட்டு வருகின்ற ஒரு மனிதன் காலை 9 மணிக்கு பட்டணத்துக்குள் இறங்கி மாலை கடைசி பஸ்ஸுக்குள் தனது காரியங்களை செய்துவிட வேண்டும் என்று என்ன ஆவலோடு ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கி ஷாப்பிங் செய்கிறானோ அந்த ஆவல் நமது முதுமையின் காலத்தில் நாங்கள் இறப்புக்கு முன்பாக எவ்வளவு விடயங்களும் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம், ஒரு தொகுதி வேலை, ஒரு தொகுதி ரசிப்பு, ஒரு தொகுதி பொழுதுபோக்கு நமக்குள் இல்லை, அவ்வளவுதான். இது குத்தலாக இருக்குமோ, குத்தலுக்குள் இது வருமோ அறியேன் பராபரமே. பாட்டை இடை நிறுத்தியதற்கு நீங்கள் மன்னிப்பீர்கள் என்ற ஒரு நினைப்பு நமக்கு இருக்கிறது. நினைத்த மாத்திரத்தில் ஒரு விஷயம் வருகின்ற பொழுது அதையும் கதையோடு கதையாக சொல்லிவிட வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏறக்குறைய 9 ஆண்டுகளுக்கு முன்பாக ஸ்காப்ரோவில் ஒரு முகவர், பிரயாண முகவருடைய கடை தொகுதியில் டிராவல் ஏஜென்ட்ஸ் பேசிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது இலங்கையைச் சேர்ந்த சகோதர இனம் சிங்கள நண்பர் ஒருவரும் அங்கிருந்தார். அவருக்கு வயசு 51. ஒரு வேலை ஒட்டியும் ஒன்றுமில்லாமல் தன் பாட்டில் மிகவும் தன்னை ரசித்து நல்லா அனுபவித்துக் கொண்டிருந்தார். பேச்சுவாக்கில் நான் கேட்டேன், என்ன செய்கிறீர்கள் என்று. சும்மா இருக்கிறேன் என்றார். தொழில் எப்பயோ விட்டுட்டேனே. எவ்வளவு காலம் கனடாவில்? 20 வருஷமா. தொழில் ஒன்றும் இல்லையா? இல்லை. என்ன காரணம்? இல்லை, எங்கள் பரம்பரையில், அவருடைய பரம்பரையில் அவருடைய அப்பா 50 வயதுக்கு மேல் இருந்ததில்லை. அவருடைய அப்பாவின் அப்பா 50 வயதுக்கு மேல் இருந்ததில்லை. அவருடைய அப்பாவின் அப்பாவும் 50 வயதுக்கு மேல் இருந்ததில்லை. இவர் 45 வயதில் ஓய்வெடுத்துக் கொண்டு கடந்த 6 வருடமாக தன்னை நேசித்து, தான் பார்க்க வேண்டிய இடங்களை பார்த்து தன்னை சந்தோஷப்படுத்திக் கொண்டிருந்தார். அதற்கு என்ன காரணம் என்று நான் மீண்டும் மீண்டும் கேட்க அவர் சொன்ன பதில், 50 வயதில் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற, பரம்பரையில் இருக்கின்ற எல்லா அப்பா, அப்பாவின் அப்பா, அப்பாவின் அப்பாவும் எல்லோரும் இறந்து விட்டார்கள். நானும் 50 வயதில் இறந்து விடுவேனோ என்ற ஒரு பயம் நமக்குள் இருக்கிறது. அதனால் 45 வயதிலேயே நான் ஓய்வெடுத்துக் கொண்டேன். இப்பொழுது நான் இருப்பது போனஸ் 51 வயது. இப்பொழுது இறந்து விடுவேன் என்பது எனக்கு தெரியாது. அதனால் 45 வயதிலேயே நான் ஓய்வெடுத்துக் கொண்டேன் என்று. மனிதர்கள் எவ்வளவு வேகமாக சிந்திக்கிறார்கள்! இது நான் அவரை பார்த்தது 9 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்னும் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பது வேறு விடயம். அதுவல்ல நமக்கு இப்பொழுது முக்கியம். என்ன மாதிரி அவர் அப்பொழுது முடிவெடுத்தார் என்பதுதானே நமக்கு தேவையாக இருக்கிறது. நீங்கள் எப்பொழுது இறப்பீர்கள்? தெரியாதில்ல. காலையில வேலைக்கு போகணும் மட்டும் அடம் பிடிக்கிறீங்க. கனவு கண்டிருப்போம். ஆழ்ந்து உறக்கத்தில் இருக்கின்ற பொழுது கனவுகள் வரும். கனவில் தண்ணீருக்குள் அமிழ்ந்து போவது போல இருக்கும். நீச்சல் தெரியும், நீந்தி நீந்தி பார்ப்போம், ஆனால் மேலே வர முடியாது. திருவூரத்தில் எங்களை கத்தியால் வெட்டுவதற்கு ஒருவர் துரத்திக் கொண்டே வருவார். ஓடிக்கொண்டே இருப்போம். ஓட முடியாது. வீட்டுக்குள் தீப்பிடித்திருக்கும். வீட்டுக்குள் இருந்து வெளியே வந்து தப்புவதற்கு பகீரத பிரயத்தனம் செய்து கொண்டு ஓடி பார்ப்போம். ஓட முடியாது. இவ்வாறுதான் நமக்கு இன்றைய வாழ்க்கையும். நமக்கு தெரிகிறது இந்த வாழ்க்கை பொய் என்றும் புரிகிறது. நமக்குள் முதுமை வருகிறது என்றும் தெரிகிறது. நம்முடைய எதிர்காலத்தில் நாங்கள் என்னென்னெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோமோ அவையெல்லாம் நடைபெறாது என்றும் தெரிகிறது. இந்த பிள்ளைகள் எங்களை பார்க்க மாட்டார்கள் என்பதும் புரிகிறது. இந்த மோக்கேஜ் முடிக்க முடியாது என்றும் புரிகிறது. எப்படித்தான் உழைத்தாலும் இந்த நாட்டில் இந்த பெரிய கோடீஸ்வரனாகவும் வர முடியாது என்றும் புரிகிறது. புரிந்தாலும் இந்த கனவுக்குள் இருந்து ஓடுகின்ற பொழுது ஓட முடியாமல் இருக்கின்ற ஒரு தன்மை நமது வாழ்க்கைக்குள்ளும் இருக்கிறது. நமக்கு புரிகிறது, ஓய்வெடுக்க வேண்டும் என்று புரிகிறது. முதுமை நமக்குள் வருகிறது என்று உங்களுக்கும் புரிகிறது. இருந்தாலும் கனவு பயணத்தில் கனவுக்குள் இருந்து காலடி எடுத்து வைக்க இந்த ஸ்லோ மோஷன்ல ஓடிக்கொண்டு இருக்கின்ற பொழுது பின்னால் ஒருவர் பாய்ந்து வந்து பிடிக்க போடுகின்ற பொழுது ஓட 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 முடியாமல் அவருக்குள் அகப்படுகின்ற ஒரு தன்மை இருக்கிறது இல்லையா? அதுபோலத்தான் எல்லாம் தெரிந்தும் இந்த வாழ்க்கைக்குள் இருந்து வெளியே வருவதற்கு முடியாமல் இருக்கிறோம் என்பதுதான் மறைக்க முடியாத உண்மை. மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். என்றும் அன்புடன் உங்களை நேசிக்கும் இளையவாரே. சரிப்பட்டு வராது.
நீ எங்கே என் நினைவுகள் எங்கே, நீ எங்கே என் நினைவுகள் எங்கே, நீ ஒரு நாள் வரும் வரையில், நீ ஒரு நாள் வரும் வரையில் நான் இருப்பேன் நதிக்கரையில்.
நேசமுள்ள உங்களோடு மென்மையான நட்புடன் நாள் முழுதும் நாங்கள்
கற்பனை கொட்டி குவிப்பேன், இங்கே அந்த கம்பனை வம்பு கிழிப்பேன். வர்ணித்து பாடும் கவிஞன் நான், வண்ணங்கள் தீட்டும் கலைஞன் நான், சிந்தனை தேரில் ஏறியே சுற்றிட ஏங்கும் இளைஞன் நான்.
கனேடிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு.